ஃபேஸ்புக்கில் மிகவும் பிரியமான எல்லாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது வனாந்தர பிரயாணம் நம்ம மீண்டும் தியானிப்பதற்கு தேவன் நமக்கு இந்த நாளில் கிருபை செய்திருக்கிறார். கடந்த முறை நம்முடைய வனாந்தர பிரயாணத்தை மாம்சீக இஸ்ரேலுடைய வனாந்தர பிரயாணத்தோடு அதை தியானிச்சு நாம பார்த்தோம். கடைசியாக நாம பார்த்த பகுதி அல்லது கடைசியாக இஸ்ரேலருடைய வனாந்திர பிரயாணத்துல நாம் அவர்களை எங்க சந்திச்சோம் என்று பார்க்கும் போது நினைவிருக்குதுங்களா? எந்த இடம்? ரவித்தீம். சோ இஸ்ரேலர் எகிப்து விட்டு வெளியே வந்து சுக்கோத், ஈதாம், ஈராத், சிவந்த சமுத்திரம், ஈதாம் வனாந்திரம், மாரா, ஏலீம், அப்புறம் ரெவித்தீம் வரைக்கும் நாம பார்த்திருக்கிறோம். சோ ரெவித்தீம்ல கடந்த முறை நாம பார்த்த போது அந்த இடத்துக்கு அவர்கள் வந்த போதுதான், நீங்க மேப் கொஞ்சம் மேல காமிக்கலாம் பிரதர். சோ ரெவித்தீம் வந்த போது கிட்டத்தட்ட ரொம்ப பெருசாயிடுச்சு, ரொம்ப சின்னதாயிடுச்சு. அவங்க வந்த போதுதான் அந்த இடத்துல அந்த கண்மலையில இருந்து வந்த தண்ணீரை அவர்கள் குடித்த சம்பவம். அதே சமயத்துல அதை தொடர்ந்து அமலேக்கியர்களை அவர்கள் யுத்தத்துல எதிர்கொண்ட அந்த சம்பவம் அங்க நாம பார்த்தோம். சோ மாம்சீக இஸ்ரேலருடைக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த அனுபவம் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நம்முடைய வனாந்திர பிரயாணத்துல இந்த கிறிஸ்தவ ஜீவியத்துல அது அந்த இரண்டு சம்பவங்களினுடைய முக்கியத்துவத்தை நாம புரிந்து கொண்டோம். சோ அந்த கண்மலையில தண்ணி குடிக்கிறது குறிக்கிறது கண்மலை ஆகிய கிறிஸ்து இயேசு, அவருடைய அவர் மேல விசுவாசிச்சு அவருடைய பலியின் மூலம் பாவங்கள் நீக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நிலைமை. அது மாத்திரமில்ல, அந்த நிலைமையில நாம தேவனிடத்துல செய்து கொண்டோம் உடன்படிக்கை. சோ அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அமலேக்கியர்களும் கூட அவங்களுக்கு யுத்தம் ஜெயிக்கவே முடியாத யுத்தம். ஆனா அவங்களுக்காக அவங்க அந்த யுத்தத்துல ஜெயம் கொள்வதற்காக மோசே மலையின் மேல ஏறி நின்றார். அவருடைய கைகள் உயர்த்தி பிடிக்கப்பட்டு இருந்து அதன் மூலம் அங்க ஜெயித்தார். சோ ஒரு ஒரு புதிய சிருஷ்டியினுடைய கான்சக்ரேஷன் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுடைய உடன்படிக்கை குறுகிது அந்த கண்மலையில இருந்து வந்த தண்ணீர் குடிக்கிற சம்பவம். அதை தொடர்ந்து வரக்கூடிய அமலேக்கியர்களுடனான யுத்தம் ஒவ்வொருத்தருடைய உடன்படிக்கைக்கும் பின்பு அதை தொடர்ந்து அவர்கள் சந்திக்க போகிற மிகப்பெரிய ஒரு போராட்டம் யுத்தம் அவங்களுடைய சொந்த மாம்சத்தோட இருக்குது. அந்த மாம்சத்தோடு இருக்கக்கூடிய அந்த போராட்டத்துல எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் கிறிஸ்துவனுடைய துணை கொண்டு இந்த மாம்சத்தை அவர்கள் வாழ்க்கை முழுவதும் மேற்கொண்டு இறுதியில மரணத்துல அதைய ஜெயம் கொள்ள முடியும் என்பது ஒரு அருமையான நிழலாக அங்க இருந்ததை நாம் அங்க பார்த்தோம். சோ ரெவித்தீம் வரைக்கும் நாம இப்ப கடந்து வந்திருக்கிறோம். ரெவித்தீமை தொடர்ந்து இஸ்ரேலர்கள் அந்த வனாந்தரத்துல எங்கு சென்றாங்க என்று பார்க்கும் போது எண்ணாகமம் 33:15 வசனம் வாசிக்கலாம்.
புறப்பட்டு போய் சீனாய் வனாந்தரத்திலே
சரியா ரொம்ப நல்லா ஷார்ப்பா தெரியல இந்த பகுதியில இருக்குது சீனாய் வன. இது சீனாய் வன, இது சீனாய் வனா பாருங்க, இது முழுக்கவே சீனாய் சீனாய் வனாந்திரம் தான். அது பர்டிகுலரா வந்திருக்கிறாங்க சீனாய் மலைக்கு பக்கத்துல. சோ சீனாய் மலைக்கு அவர்கள் வந்தாங்க. சோ ரெவித்தீமை தொடர்ந்து சீனாய் மலைக்கு அவர்கள் வந்திருக்கும் பொழுது நான் இந்த சில விஷயங்களை நாம் இன்னைக்கு தியானிக்க போறோம். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுக்கு சீனாய் வனாந்திரத்துல தான் அங்க நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? சீனாய் வனாந்திரத்துல சீனாய் மலைக்கிட்ட இருக்கும் பொழுது தான் அந்த மலையில தான் தேவன் அவங்களுக்கு நியாய பிரமாணம் அங்க கொடுத்தார். சரி, முதல்ல அந்த பகுதிக்கு வந்த போது என்ன நடந்துச்சு? முதல்ல ஒரு சின்ன ஒரு பாகம் நம்ம தியானிக்கணும். அது 18 யாத்திராகமத்துல வசனங்கள் முதல் 12 வசனங்கள் நாம வாசிக்கலாம்.
தேவன் மோசேக்கும் தமது ஜனமாக இஸ்ரேலுக்கும் செய்த யாவையும் கர்த்தர் இஸ்ரேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் மீதியானில் ஆசாரியனாய் இருந்த மோசேயின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்ட போது, மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயினாலே திருப்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராளையும் அவளுடைய இரண்டு குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான்.
சீனாய் வனாந்தரத்துக்கு வந்து இருக்கிறாங்க. அப்படி அவங்க வந்திருக்கும் பொழுது தேவன் மோசேக்கும் தமது ஜனமாக இஸ்ரேலுக்கும் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் இஸ்ரேல எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் மீதியான்ல ஆசாரியனா இருந்த மோசேயின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்ட போது, மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயினால திரும்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராலையும் அவளுடைய இரண்டு குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். அப்புறம்
நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தார். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் பாளையம் இறங்கியிருந்த தேவ பர்வதத்தில் வனாந்தரத்துக்கு வந்து, எத்திரோ என்னும் உம்முடைய மாமனாகிய நானும் உம்முடைய மனைவியும் அவளோடு கூட அவளுடைய இரண்டு குமாரரும் உம்மிடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று மோசேக்கு சொல்லி அனுப்பினான். அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான். ஒருவரையொருவர் சுப செய்தி விசாரித்துக் கொண்டு கூடாரத்திற்குள் பிரவேசித்தார்கள். பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். கர்த்தர் இஸ்ரேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளின் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு, உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி மோசேயின் மாமனாகிய எத்திரோ சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். பின்பு ஆரோனும் இஸ்ரேல் மூப்பர் அனைவரும் வந்து மோசேயின் மாமனுடனே தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்.
இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவமா இந்த பாடத்தை தியானிச்ச சகோதரர் நமக்கு அங்க சுட்டி காண்பிக்கிறது நம்ம கவனிக்க முடியும். சோ இந்த யாத்திராகமம் 18 அதிகாரத்துல நடக்கிற சம்பவங்கள். சோ இதுக்கு முன்ன வரைக்கும் ரவி தீவுல நடந்த விஷயம் நமக்கு தெரியும். சோ இப்ப சீனாய் வந்திருக்கிறாங்க. சோ சீனாயில இருக்கும் பொழுது இங்க மோசேயினுடைய மாமன் மோசே இஸ்ரேல் ஜனங்கள் இவங்கள தேவன் வழி நடத்தின விதம் இதையெல்லாம் கேள்விப்பட்டு மோசைய சந்திக்கும் படிக்கு அவர் மீதியான் தேசத்திலிருந்து மோசேயினுடைய மனைவி சிப்போராள், அதாவது இந்த எத்திரோவுடைய மகள், பிளஸ் அவருடைய இரண்டு பசங்களையும் கூட்டிட்டு மோசேயை சந்திக்க அங்க வர்றார். மோசேயை சந்திக்கிறார், அன்பு பரிமாறிக்கிறாங்க. அப்ப மோசே நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்றார். சொல்லும் பொழுது அங்க எத்திரோ அதாவது மோசேயினுடைய மாமா ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி தேவனுக்கு அங்க என்ன பண்றாரு பலி அங்க செலுத்துறார். சோ இந்த சம்பவம் ஒரு அருமையான சம்பவம் என்று பிரதர் ரசூல் கூட அங்க ரீப்ரின்ஸ்ல எழுதியிருக்கிறத நமக்கு இங்க சகோதரர் வந்து அங்க சுட்டி காண்பிக்கிறார். சோ இந்த யாத்திராகமம் 18 அதிகாரம் பாருங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 14 அதிகாரத்துல இருந்து நாம பார்த்துட்டு வரோம். சோ இஸ்ரேல் எகிப்துல இருந்து எப்படி விடுவிக்கப்பட்டு வனாந்திரத்துல எங்கெல்லாம் வழிநடத்தப்பட்டாங்கன்னு சொல்லும் பொழுது முழுக்க முழுக்க இது எந்த பார்வையில நாம பாக்குறோம், இஸ்ரேலர்னுடைய வனாந்திர பிரயாணத்துல அவங்களுடைய சொந்த அனுபவங்கள். ஆனா அது நமக்கு நிறைய படிப்பினைகள் எச்சரிப்பு அங்க கொடுத்துட்டு. சோ இந்த கோணத்திலேயே நம்ம பார்த்துட்டு போயிட்டோம்னா சில முக்கியமான விஷயத்தை தவற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த சம்பவம் அருமையா 1000 ஆண்டுல சம்பவிக்கிற சில காரியங்களை பற்றின ஒரு அருமையான ஒரு காட்சியாக அங்க இருக்கு. இட் இஸ் அ மில்லனியல் பிக்சர். 1000 ஆண்டு அரசாட்சி இந்த பூமியில நடக்கும் பொழுது எப்படி இருக்கும், ஒரு சின்ன அந்த முழு சாராம்சமும் இந்த ஒரு சின்ன பகுதிக்குள்ள அங்க இருக்குது என்று பார்க்கலாம். சோ இதை நம்ம புரிஞ்சுக்கொள்றதுக்கு கொஞ்சம் மோசேயினுடைய சரித்திரம் நாம அங்க பார்க்கலாம். சோ எங்க வசனம் வாசிக்கலாம்னு ஆரம்பத்துல யாத்திராகமம் 2:11-12 நாம அங்க வாசிக்கலாம். யாத்ராகமம் 2:11-12.
மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமைக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மனதிலே புதைத்து போட்டான்.
ஆமாம், சோ இங்க நாம பாக்குறோம் மோசே பார்வோனுடைய அரண்மனையில அங்க வளர்ந்துட்டு இருந்தா. சோ அங்க ஒரு முறை அவர் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவர் பார்க்கிறார் அங்க எகிப்துல எபிரேயன் ஒருவனா யார் அடிக்கிறாங்க, எகிப்தியன் அங்க அடிக்கிறது. சுத்திமதி பார்த்து யார் இல்ல, உடனே இவர் எகிப்தியன் என்ன பண்ணிடுறார், அடிச்சு கொலை பண்ணி மண்ல போட்டு புதைச்சிடுறது நாம அங்க பாக்குறோம். ஆனா இது யாருக்காக அவர் செய்யறாரு அப்படிங்கும் பொழுது தன்னுடைய சகோதரர்கள் எபிரேயர்கள் இல்லைங்களா, யூதர்களுக்காக அங்க அவரு செய்யறார். இந்த மாதிரி உதவி செய்யற மோசே தங்கள் பட்சம் இருக்கிறது எபிரேயர்களுக்கு நல்லது தான், ஆனா அதனால அவங்க சந்தோஷப்பட்டு மோசேக்கு நிறைய ஆதரவு அங்க கொடுத்துருக்கணும். ஒருவேளை கொடுத்துருப்பாங்க போல தெரியுது, நிறைய யூதர்கள் அது எபிரேயர்கள் அங்கிருந்தாங்க. ஆனா பின்னால என்ன நடந்துச்சு என்று நம்ம அங்க பார்க்கும் போது வசனவாசிங்க 13-14.
அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார், நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ.
அடுத்த நாள் மோசே போகும் போது எபிரேயர்களுக்குள்ள என்ன நடக்குது, அங்க சண்டை நடக்குது. அப்போ அவங்கள ஒருத்தர் இன்னொருத்தர் அடிக்கிறத பாத்துட்டு மோசே அவருடைய குற்றத்தை அவருக்கு என்ன பண்றாரு, அங்க உணர்த்துறா நீயே இப்படி நீ செய்யற சொன்ன உடனே அந்த எபிரேயன் என்ன பண்றாரு, எங்க மேல அதிகாரியா உங்களை வச்சது யார், நீ எகிப்தியனை என்ன கொன்னது போல எங்களையும் கொல்ல போகிறீ என்று அங்க சொல்றது நாம அங்க பாக்குறோம். நெக்ஸ்ட் வசனம் வாசிங்க.
மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான், பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான்.
பாருங்க இப்ப இந்த விஷயம் யார் காதுக்கு போயிடுச்சு, பார்வோன் காதுக்கு போயிடுச்சு. சோ என்ன ஒரு விஷயம் இங்கிருந்து நாம தெரிஞ்சு கொள்ளலாம்னா, கிட்டத்தட்ட யூதர்கள் அதாவது எபிரேயர்கள் எல்லாருமே மோசேக்கு சப்போர்ட்டா இருந்திருந்தாலும் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறார், அவருக்கு விரோதமா இருந்துட்டு இந்த விஷயத்த கொண்டு போய் அங்க சொல்லிருக்கிறார். ஆனா இது ஒரு சின்ன நிழல். சோ மோசே முதல் முறையா அவங்கள காப்பாத்தும் ஒரு எண்ணத்துல அங்க வராரு, ஆனா அங்க அவருடைய ஜனங்களை அவர் என்ன பண்ணல, ஏற்று கொள்ளல, ஏற்றுக்கொள்ளல நாம அங்க பாக்குறோம். அது மாத்திரம்ல அவர் அவங்களுடைய குற்றத்தை சுட்டி காமிக்கும் பொழுது அவருக்கு என்ன வராங்க, அங்க விரோதமாக அங்க செயல்படுறது பாக்குறோம். ஆனா இதனுடைய விளைவு என்னன்னா அங்க நடந்தது மோசே பார்வோனுக்கு பயந்துட்டு என்ன பண்ணிடுறாரு, போயிடுறார். எங்க போறார் பாருங்க வசனம் 15-ம் வசனம்.
பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினார். மோசே பார்வோன் இடத்தில் நின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தார்.
ஆமாம், அப்போ மோசே பார்வோனுக்கு பயந்துட்டு அவரு மீதியானுக்கு அங்க போய் தஞ்சம் அடையிறது நாம அங்க பாக்குறோம். சோ இது ஒரு சின்ன நிழல். எதுக்கு நிழல்னா, இப்படித்தான் கர்த்தர் இயேசு, மோசே யாருக்கு நிழல், கர்த்தராகிய இயேசு. சோ அவருடைய தம்முடைய முதலாம் முறையில தம்முடைய சொந்த ஜனங்கள் மாம்சீக இஸ்ரேலர் மத்தியில வந்த போது ஜனங்கள் அவரை ஏற்று கொள்ளல. ஏற்றுக்கொள்ளாததுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் போது, அவர் வந்த போது அந்த தேசத்தினுடைய மத தலைவர்கள் அந்த ஜனங்களுடைய குற்றம் குறைகள் அவர் என்ன பண்ணார், தெளிவாக ஜனங்களுக்கு மத்தியில அங்க காண்பிக்கிறார். ஜஸ்ட் நிழல் மாத்திரம் நம்ம கவனிக்கிறோம். இங்க எப்படி மோசே வந்து அந்த சகோதரர்களுடைய குற்றங்கள் காமிக்கும் பொழுது அவருக்கு எகென்ஸ்ட் ஆகுறாங்களோ, அதே ஒரு விஷயம் கர்த்தர் இயேசு விஷயத்துல கூட அங்க நிறைவேறுகிறது நம்ம அங்க பார்க்க முடியுது. சோ அப்போ முதல் முறை மோசே வந்த போது அவர் என்ன பண்ணல, அங்க எபிரேயர்கள் ஏற்றுக்கொள்ளல, இவரே அங்க போக வேண்டி இருந்துச்சு, மீதியானுக்கு அங்க போக வேண்டி இருந்துச்சு. ஆனா மீதியான்ல போய் இருந்த போதுதான் நம்ம பின்னாடி இந்த சரித்திரம் நம்ம வாசிக்கும் பொழுது அங்க மோசே தனக்கு ஒரு பெண்ணு தேடிக்கொள்றார். அவங்க தான் யாரு, சிப்போரால். ஆனா சிப்போரால் வந்து புறஜாதி பெண் என்று நம்ம அங்க பாக்குறோம். சோ அப்போ இதெல்லாம் அருமையான நிழல் இந்த சுவிசேஷ யுகத்துல ஆவிக்குரிய இஸ்ரேலுக்குடைய விஷயம் அங்க வரும்போது. ஏன்னா மோசே யாருக்கு நிழலா இருக்கிறார், கிரைஸ்டுக்கு நிழலா இருக்கிறார். கிரைஸ்ட் முதலாம் வரையில வரார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில, அவர் அவங்க ஏற்றுக்கொள்ளாம அவர் என்ன பண்றாங்க, புறக்கணிக்கிறாங்க. சோ இப்போ அந்த சமயத்துல கர்த்தரேஸ் முதலாம் வருகைக்கு பின்பு அவருக்கு கூட ஒரு மனமாட்டி அவர் தேர்ந்தெடுக்கிறார், யார் மத்தியில, அங்க புறஜாதி யார் மத்தியில. அதே சமயத்துல இப்போ இரண்டாவது முறையா மோசே வரும்பொழுது தான் அவரை ஒரு மீட்பரா என்ன பண்ணிக்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அங்க ஏற்றுக்கொள்றாங்க. சோ அதே போல கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வரும் பொழுது அவரையும் கூட என்ன பண்றாங்க, மம்சீக் இஸ்ரேலர் எப்பதான் ஏற்றுக்கொள்வாங்க கர்த்தர் இயேசு தேவனுடைய திட்டத்துல. இரண்டாம் வருகையில வந்திருக்கிறார் 1336 வருஷம், ஆனா இந்த இரண்டாம் வருகையில வந்திருக்கும் பொழுது தான் மம்சீக் இஸ்ரேலர் இஸ்ரேலர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த மேசியாவாக ஏற்றுக்கொள்ள போறாங்க, நிச்சயம் ஏற்றுக்கொண்டுடுவாங்க. ஆனா இது எங்க இருக்குது பாக்குறாங்க, மோசையினுடைய அந்த நிழல்ல சுருக்கமா இருக்குது. சரி, இங்க கான்டெக்ஸ்ட்க்கு என்ன, இங்க இருக்கிற பகுதிக்கு என்ன கருப்பொருள், இவங்க சீனாய் வந்திருக்கிறாங்க, சீனாய் வந்திருக்கும் பொழுது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா, ஃபாலோ பண்ண முடியுதா? சோ ரெண்டாவது முறை மோசே வந்தார், அவரை ஏற்றுக்கொண்டாங்க, அவர் மூலம் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சிவந்த சமுத்திரம் வந்து வனாந்தத்துக்குள்ள அங்க எங்க எல்லாம் வந்துட்டு இப்ப சீனாய் வந்திருக்காங்க. ஆனா சீனாய்க்கு வந்திருக்கும் பொழுது அங்க தேவனுடைய பர்வதத்துக்கிட்ட அவங்க வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட. அங்க வந்திருக்கும் பொழுது இப்ப மோசையினுடைய மாமன் எத்திரோ, அவங்களுடைய மனைவி சிப்போராள், அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாருமே இங்க இந்த சீன்ல அங்க மோசை கிட்ட அங்க வர்றது, அந்த தேவ பர்வதத்துக்கிட்ட அவங்க வந்திருக்கும் பொழுது அந்த இடத்துல அவங்க தேவனுக்கு என்ன பண்றாங்க, பலிகள் கூட அங்க ஏன் எடுக்கிறது, இந்த நிழலெல்லாம் சுத்தி முற்றி முழுக்க பார்த்தா ஒரு அருமையான பிக்சரு. அதாவது கர்த்தர் இயேசு செகண்ட் கம்மிங்ல வரும் பொழுது கூட அவங்களோட அவருடைய மனவாட்டி ஆகிய சபை மகிமைப்பட்டுடுவாங்க, அவங்க கூட இஸ்ரேலர்கள் கூட கர்த்தர் இயேசு என்ன பண்ணிடுவாங்க ஏற்று கொண்டுடுவாங்க. மாத்திரமில்ல, உலகத்தினுடைய ஜனங்கள் கூட அவரை அங்க ஏற்றுக்கொள்வாங்க. அந்த ஹோல் பிக்சர் இந்த ஒரு நிழலுக்குள்ள அங்க இருக்குது. சோ மோசே இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம், சோ இங்க சிப்போராள் புறஜாதி பெண்ணு யாருக்கு அடையாளம், சபைக்கு அங்க அடையாளம். நெக்ஸ்ட் அந்த மாமனாரு இவங்க பிள்ளைகள் எல்லாம் புறஜாதி ஜனங்கள், இவங்க யாருக்கு நிழலா இருக்கிறாங்க, உலகத்து ஜனங்களுக்கு நிழலா இருக்கிறாங்க, தேவனுடைய பர்வதத்துக்கு வந்திருக்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யத்துல இந்த இவங்க கூட என்ன பண்றாங்க அங்க தேவனுக்கு பலிகள் ஏறெடுக்கிறாங்கன்னு சொல்லும் போது இந்த 1000 வருட அரசாட்சியினுடைய அந்த நிறைவேறுதல் இங்க ஒரு சின்ன நிழலுக்குள்ள அங்க இருக்கிறதாக நமக்கு அங்க பார்க்கிறோம். கண்டிப்பா இது ஒரு அருமையான ஒரு ஒரு பாட்டு. பிரதர் அசல் இதை பத்தி சொல்லும் போது திஸ் இஸ் அ டீப்லி இன்ட்ரெஸ்டிங் சீன். சரி, இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்துல பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க அனுபவங்கள் பத்தி நமக்கு வேத வசனத்துல சொல்லிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு இடத்துல ஒரு சம்பவம் அங்க நடக்குது. இங்க மோசே கூட சம்பந்தப்பட்ட மனைவி மாமனாறு பிள்ளைகள் எல்லாம் வந்து அங்க நின்னு அங்க பலி எடுக்கிறது நம்ம பார்க்கும் போது கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகையில அவரோடு கூட சபை மகிமைப்பட்டு இருக்க, அவரை ஏற்றுக்கொண்ட இஸ்ரேலர்கள் அவரோடு கூட இருக்க, உலகத்தின் ஜனங்கள் கூட அவரை தொழுது கொள்ளக்கூடிய அந்த காட்சி இந்த ஒரு சின்ன நிழல்ல அங்க இருக்கிறது நம்ம அங்க பாக்குறோம். சரி, இப்போ அதுக்கப்புறம் நடந்த விஷயம் என்ன, யாத்திராகமம் 19 முதல் 2 வசனம் நம்ம அங்க வாசிக்கலாம்.
இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3 முதலாம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவீத்தீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள்.
படிங்க அப்படி 5, 6, 3, 4, 5, 6.
மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது.
ஆமாம், சோ இங்க நாம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, இங்க சீனாய் மலையில அவங்க வந்து இருக்கும் பொழுது இங்க தேவன் அவங்க கிட்ட சில விசேஷமான வார்த்தைகள் எல்லாம் நாம அங்க சொல்றது பாக்குறோம். ஆனா முதல் 2 வசனத்துல நமக்கு ஒரு அந்த டைம் சீக்வன்ஸ்னுடைய எலிமெண்ட் அங்க நமக்கு சொல்றாரு. மறுபடியும் வாசிங்க அந்த வசனம். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3 கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டா ஒரு 2 அங்க போயிடுது. சோ கிட்டத்தட்ட அவங்க எகிப்துல இருந்து கிளம்பி ஒரு மூன்றாவது மாதம் ஆயிருக்கும் போது வசனம் வாசிங்க,
முதலாம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள்.
சீனாய் வனாந்தரத்துக்கு வந்திருக்காங்க. அப்புறம்
அவர்கள் ரெவீத்தீமில் இருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள்.
பாருங்க, அப்போ சீனாய் வனாந்தரத்துக்கு சேர்ந்து அங்க பாளையம் இறங்கினாங்க. அந்த 5-6 வசனம் போயிடும்.
இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால்,
சிஸ்டர் அங்க த மவுண்ட் ஆஃப் இது தேவனுடைய வனா இது பர்வதம் வரலையா வசனம்? சீனாய் வனந்தரத்துல 5-ஆம் வசனத்துலங்களா அப்படிங்க? இல்ல, சரி பரவாயில்ல இருக்கட்டும். சோ அங்க அந்த வனாந்தரத்துக்கிட்ட இவங்க அங்க வந்திருக்கிறாங்க. ஒரு 2 மாதம் கடந்து அங்க வந்திருக்கிறது நம்ம பாக்குறோம். சோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா 5 மற்றும் 6 வசனம் நம்ம பாக்கலாம். மறுபடியும் வாசிங்க.
இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சங்கத்தா இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது.
சோ இப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு சீனாய் வனாந்தரத்துல அந்த மலையில ரொம்ப முக்கியமா தம்முடைய நியாய பிரமாணங்கள் எல்லாமே அங்க அங்க தர. இன்னும் கூட சொல்ல போனா அந்த நியாய பிரமாணங்களை தருவதன் மூலம் அவங்க கூட ஒரு உடன்படிக்கை அங்க செய்து கொள்றாரு. அந்த நியாய பிரமாண உடன்படிக்கை என்று சொல்லி நம்ம பேசிக் கிளாஸ்ல நாம பார்ப்போம். சோ அதுதான் எங்க நிறைவேறுது, இந்த சீனாய் மலையில தம்முடைய நியாய பிரமாணங்களை கொடுத்துட்டு தேவன் என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம வாசிச்சு என் வாக்கை உள்ளபடி கேட்டு நீங்க நடந்தீங்கன்னா நீங்களே எனக்கு என்னவா இருப்பீங்க, சொந்த சம்பத்தாய் அங்க இருப்பீங்க என்று சொல்லி அங்க ஒரு உடன்படிக்கை அவங்க கிட்ட செய்யறார். ஆனா எதை அடிப்படையா வச்சுட்டு, நியாய பிரமாணத்தை அடிப்படையா வச்சுட்டு அங்க செய்வது நாம பாக்குறோம். சோ கொஞ்சம் இதை சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு அங்க இருக்கிறது பாக்கலாம். சோ இங்கதான் நியாய பிரமாணம் அங்க கொடுக்கிறார். அந்த நியாய பிரமாணத்தின் மூலம் அவங்க கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அதை அவங்க நிறைவேற்றும் பட்சத்துல அவங்களுக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் அங்க நமக்கு அங்க தருகிறார். ஆனா இதுக்கு முன்னாலேயே நம்ம பார்த்தோம்னா இவங்க ஆபிரகாம் அங்க ஊர் தேசத்திலிருந்து கானான்குள்ள போய் சேருவதற்கு முன்னமே அங்க தேவன் ஆபிரகாம் கிட்ட என்ன பண்ணார், ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். சோ நம்ம எல்லாம் நம்ம மூன்று உடன்படிக்கைகள்ல நிறைய நாம கேட்டிருக்கிறோம், இந்த மூன்று உடன்படிக்கை ஏன் எதுக்கு எப்படின்ட்டு. சோ அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இன்னைக்கு நமக்கு இதுல கிடைக்கும். சோ முதல்ல ஆபிரகாம் கிட்ட தேவன் அங்க உடன்படிக்கை பண்ணினார். கானான் தேசத்துக்குள்ள வந்தாங்க. அங்கிருந்து எங்க வந்துட்டாங்க, எகிப்துக்கு வந்தாங்க. ஆனா எகிப்துக்கு அவங்க வந்திருந்த போது நம்ம என்ன கேள்வி இங்க நம்ம டிஸ்கஸ் பண்றோம்னா, ஏன் நியாய பிரமாணம் கொடுத்து அதன் மூலம் ஒரு உடன்படிக்கை இங்க செய்ய வேண்டிய அவசியம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்துச்சு? ஏன் வந்துட்டு முன்னு கொடுத்த அந்த உடன்படிக்கை திடீர்னு அதனுடைய மதிப்பு அங்க இழந்துச்சு? ஏன்னா அர்த்தம் இல்லைங்களா? சோ ரெண்டாவது ஒரு உடன்படிக்கை அங்க செய்யறாரு அப்படின்னா, முதல் முதல் உடன்படிக்கைக்கு என்ன எல்லாம் போயிருக்குது, அதனுடைய மதிப்பு அங்க ஜனங்கள்கிட்ட இல்லாம போயிடுது. அந்த ஒரு விஷயம்தான் நாம இங்க பார்க்க வேண்டியதாக அங்க இருக்குது. சோ ஏன் இது இப்படி நடந்துச்சு? கண்டிப்பா எகிப்துல இருந்த போது நம்ம பாக்குறோம் கிட்டத்தட்ட அந்த முதல்ல செய்த உடன்படிக்கையின் படி ஜீவன் இல்லாத ஒரு நிலைமையில தான் யார் இருந்திருக்கிறாங்க, இஸ்ரேலர் அங்க இருந்திருக்கிறாங்க. எகிப்து தேசத்துல இருந்த வரைக்கும் as a nation they were dead, அப்படின்னா ஒரு தேசமா அவர்கள் ஒரு மரித்த நிலைமையில அங்க இருந்திருக்கிறாங்க. ஆனா தேவன் இருந்தப்போ அவங்க அப்படி இருந்த போதுமே கூட ஆபிரகாம் எப்ப அழிச்சிட்டாரோ, எப்ப அவர்கிட்ட அந்த ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாரோ அந்த நிமிஷத்துல இருந்து ஒருவேளை இவங்க தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு கீழான நிலைமைக்கு எகிப்துல அடிமைத்தனத்துக்குள்ள போயிருந்தாலும் கூட அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில தான் தேவன் என்ன பண்ணார், அவங்கள பார்த்துட்டு பாதுகாத்துட்டு கண்காணிச்சுட்டு அங்க வந்துட்டு இருந்தான். அதாவது இன்னமும் அந்த உடன்படிக்கையின் படி தம்முடைய சொந்த ஜனங்களாகவே தான் தேவன் என்ன பண்ணிட்டு இருந்தார், அவங்கள பாதுகாத்துட்டு இருந்தார். அதன் அடிப்படையிலேயே தான் இப்போ மோசமில் அவங்களை என்ன பண்ணிருக்கிறார், அங்கிருந்து வல்லமையாக விடுதலை செஞ்சு இந்த வனாந்தரத்தினுடைய அனுபவங்கள் எல்லாரும் கிருபையின் மேல கிருபை பாராட்டி எல்லாமே நடந்து கொண்டு வந்தார். ஆனா பர்டிகுலரா இங்க சீனாய் வந்த உடனே தேவன் ரொம்ப ஆச்சரியமா என்ன பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா, மீண்டும் சில கற்பனைகள், அந்த கற்பனைகளை அவர்கள் கீழ்ப்படியும் பட்சத்தில் அவங்க மேல ஒரு விசேஷித்த அக்கறை, அவங்களுக்கு ஒரு விசேஷித்த வாக்கு தத்தங்கள் அங்க கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தாங்க செய்திருக்கிறது நம்ம அங்க பாக்குறோம். சோ இது ஏன் என்று நம்ம பார்க்கும் போதே பாருங்க, இதுக்கு முன்னால கொடுத்துட்டோம் அந்த ஆபிரகாம் கூட செய்துட்டு அந்த உடன்படிக்கையின் படியே தான் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை இது மட்டுமே வழி நடத்திட்டு வந்தார். ஆனா அந்த வழி நடத்துதல்ல யார் மறந்துருக்கிறாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அங்க மறந்துருக்கிறாங்க. அப்போ இங்க சகோதரர் ஒரு நல்ல ஒரு விஷயம், ஒரு வார்த்தை அங்க சொல்றார். அது என்னன்னா, ஃபெமிலாரிட்டி ஹேட் பிரெட் கண்டெம்ட் அங்க சொல்றார். இது வந்து தமிழ்ல ஒரு பழமொழி நம்ம அங்க சொல்லுவோம், பழக பழக என் பாலும் புளிக்கும். அதனோட இங்கிலீஷ் தான் இந்த ஃபெமிலாரிட்டி ஹேவ் பிரெட் கண்டெம்ட். அப்படின்னா இவங்க ஆபிரகாமுக்கு பின்னால இருந்து பாருங்க, இந்த பாயிண்ட் வரைக்குமே தேவன் அவங்களை எப்படித்தான் பார்த்தார், தன்னுடைய சிநேகிதன் ஆபிரகாம் அவருடைய சந்ததி, அந்த சந்ததிக்கு என்று சொல்லி தன்னுடைய சிநேகிதன் எனப்பட்ட ஆபிரகாம் கிட்ட தேவன் சில விசேஷமான வாக்கு தத்தங்கள் எல்லாம் கொடுத்திருந்தார். அந்த வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் உரிய ஜனங்களாகவே தான் தேவன் என்ன பண்ணிருக்கிறார், இது வரைக்கும் அவங்கள வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆனா அந்த வழி நடத்துறதுகள் எல்லாம் இஸ்ரேலர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, மறந்து போயிருக்கிறாங்க. எந்த விதம் அப்படின்னா, அந்த வாக்கு தத்தங்களை தொடர்ந்து ஒரு ஒரு விஷயத்துல தேவனுடைய ஆசிர்வாதத்தை ஒரு ஒரு விஷயத்துல அவர்கள் பார்த்த போதுமே அது பழகி பழகி அவங்களுக்கு என்ன எடுக்குது, அது ஒண்ணும் பெரிய விசேஷமா தெரியாம போயிடுது. ஆனா இது சகோதரர் நல்லா பாயிண்ட் அவுட் பண்றார். எப்படி சொல்றாருன்னா, இது அவங்களுக்குள்ள உருவாயிட்ட ஒரு மறைவான குற்றமாக அங்க இருந்திருக்கு. இது வெளியரங்கமா அவங்களுக்கு தெரியல. என்ன என்ன தெரியல, தேவன் அவங்களுக்கு செய்யற ஒரு ஒரு ஆசீர்வாதமும் எவ்வளவு விசேஷமா அவங்க பாத்திருக்கணும், ஆனா அது அது அவங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கிறதுனால அதை அவங்க ஒண்ணு விசேஷமா பாக்கல. அப்படி பாக்காதது அவங்களுக்குள்ள இருந்து இருந்த ஒரு மறைவான குற்றமாக அங்க இருக்குது. மறைவான குற்றம் அப்படின்னா வேற யாருக்குமே அங்க தெரியாது. அது அவங்களுடைய மனநிலையில அந்த நிலைமைக்கு போயிருக்கிறாங்க. ஆனா அது கண்டிப்பா, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு ஒரு முறையும் தேவன் செய்யற கிருபை இருக்கத்தை அவங்க என்ன பண்ணிடுறாங்க, மறந்து போயிட்டு ஒரு ஒரு சோதனையின் போதும் ஒரு ஒரு பிரச்சனையின் போதும் இவங்களுக்கு சுயத்தை தான் என்ன பண்றாங்க, முன் வைக்கிறாங்க, தேவனை என்ன பண்ணிடுறாங்க. சோ அது எவ்வளவு தப்புன்னு சொல்லி ஒரு ஒரு முறையும் நமக்கு அங்க அந்த சகோதரர் அந்த பாயிண்ட்ஸ் அங்க சொல்லிட்டு வர்றார். அதை இங்க நம்ம எடுத்து வச்சு ஒட்டு மொத்தமா நம்ம பார்க்கலாம். என்னன்னா அங்க நம்ம பார்க்கும் போது அவங்க முழுக்க முழுக்க அந்த விசுவாச நிலைமையில இருந்து போயிடுக்கிறாங்க. ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொன்னா கண்டிப்பா ஆபிரகாம் கிட்ட இருந்த அந்த விசேஷமான தன்மை தேவனிடத்துல அசைக்க முடியாத விசுவாசம். சோ அவருடைய சந்ததி என்று சொல்லப்படுகிறவங்களுக்கு அந்த அந்த கண்டிப்பா அந்த குவாலிட்டி நிச்சயமா காமிச்சே ஆகணும். ஆனா அந்த குவாலிட்டில இருந்து யார் விலகி போயிருக்கிறாங்க, ஒரு வசன பதி நம்ம வாசிச்சோம்னா பாருங்க, ஆபிரகாமின் சந்ததின்னு சொன்னா கண்டிப்பா அவர் வெளிப்படுத்தின அந்த குணலட்சணத்தை அந்த சந்ததி என்ன பண்ணி ஆகணும், வெளிப்படுத்தி ஆகணும். அது குறிச்சு கர்த்தர் இயேசு பேசுறார் யோவானுக்கு எழுதின நிருபத்துல, யோவான் எழுதின சுவிசேஷம் 8:37-40 வரைக்கும்.
நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவின் இடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவின் இடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகி என்னை கொல்ல தேடுகிறீர்கள், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார்.
பாருங்க, அப்போ நீங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகள்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, என்னையா கொலை செய்ய மாட்டீங்க. அது மாத்திரம் இல்ல, என் மூலம் வந்த விஷயங்களை நீங்க என்ன பண்ணிடுப்பீங்க, விசுவாசிச்சு. ஆபிரகாம் சந்ததினா என்ன குவாலிட்டி நீங்க கண்டிப்பா எக்ஸ்பிரஸ் பண்ணி ஆகணும். அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லும்போது அந்த சந்ததிக்கு கூட என்ன இருக்கணும், அந்த ஒன்று இருக்கணும். சோ இங்க நாம பார்க்கும் போது இந்த சீனாய் மலைக்கிட்ட அவங்க வந்திருக்கிறாங்க. நம்ம இங்க என்ன மெயினா மெடிடேட் பண்றோம் இந்த இடத்துல, அங்க தேவன் அவங்களுக்கு நியாய பிரமாணம் கொடுத்தார். அது ஃபேக்ட், அது ஒரு சம்பவம், அது ஒரு நிகழ்வு, அது நமக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்கு அவசியம் என்ன, அது மாத்திரம் இல்ல, அவர் அந்த கொடுக்கற விதம் பார்த்தா அந்த நியாய பிரமாணம் கொடுத்து அதுக்கு நீங்க கீழ்பட்டு நடந்தீங்கன்னா நீங்க எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம என்ன திங்க் பண்றோம் தெரியுங்களா, என்ன நம்ம யோசிக்கிறோம் தெரியுங்களா, அப்படிப்பட்ட சொந்த சம்பத்தா தான் யாருக்குள்ள இருந்தாங்க, ஆபிரகாமினுடைய சந்ததிக்குள்ளா இருந்தாங்க. எப்போ ஆபிரகாம் கிட்ட அந்த உடன்படிக்கை செய்த போது இல்லீங்களா, ஆபிரகாம் கிட்ட உடன்படிக்கை செய்யும் போதே ஆபிரகாமின் சந்ததி யாருக்கு சொந்தமானவங்க தான், தேவனுக்கு சொந்தமானவங்க தான். அந்த ஒரு பார்வையில தான் தேவன் இது வரைக்குமே என்ன பண்ணிருக்கிறார், அவங்கள வழி நடத்திட்டு வந்துருக்கிறார். அதெல்லாம் நல்லா தெரியுது. இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா தேவன் ஏன் இப்படி செய்யணும், அவர் அவருடைய பக்கத்துல என்ன நியாயம் இருக்குது. சோ அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்து அந்த வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகளாகவே அவங்கள பார்த்து அவங்கள விசேஷமா இதுவரைக்கும் நடத்தி வந்துட்டு இருக்கிறார். அதுல அனுபவங்கள், பல அனுபவங்கள், எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க பரவாயில்ல, ஆனாலும் கூட தேவன் அந்த பார்வையிலேயே அவங்கள பார்த்து வந்துருக்கிறார். அப்படி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஏன் சீனாய் மலையில மறுபடியும் அவங்களுக்கு ஒரு புது செட் ஆஃப் லாஸ், புது பிரமாணங்களை கொடுக்கணும். கொடுத்துட்டு ஜனங்களுக்கு கிட்ட சொல்றார், என் வாக்கை உள்ளபடி கேட்டு நீங்க நடந்தீங்கன்னா நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீங்கன்னா. அப்ப தேவன் பார்த்துடுகிறார் ஜனங்களினுடைய நடவடிக்கையில இவர் முன்ன கொடுத்த வாக்கு தத்தங்கள் அவங்கள் மீதான அந்த ஆதிக்கத்தை என்ன இருக்குது, இழந்திருக்குது. வாக்கு தத்தங்கள் இழந்துச்சுன்னு சொல்ல வேண்டாம், அந்த வாக்கு தத்தங்கள் மேல இவங்க வச்சிருந்த உரிமை நம்பிக்கை அத ஜீவன் போல கருதுறதுல எல்லாமே இவங்க என்ன இருக்கிறாங்க, இழந்திருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய அந்த நம்பிக்கை அந்த உற்சாகம் இது எல்லாமே புதுப்பிக்க வேண்டிய ஒரு அவசியம் யார் பாக்குறாங்க, தேவன். அங்க பார்த்துட்டு இப்போ இந்த நியாய பிரமாணங்கள் அங்க கொடுத்துட்டு ஒரு என்கரேஜிங் வேர்ட்ஸ், அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சோர்வு ஒரு பின் வாங்குதல் இது எல்லாம் போனோம் போயிட்டு இவங்க மீண்டும் அந்த ஒரு ஒரு ஸ்பிரிட்டுக்குள்ள வருவதற்கு இது ஒரு ஏதுவா இருக்கும் விதத்துல இங்க அங்க கொடுக்கறா. அது மாத்திரம் இல்ல, அதுக்கு பல காரணங்கள் கூட நியாயப்பிரமாணம் ஏன் அங்க கொடுத்துட்டார் என்று நாம் அங்க சொன்னோம். ஆனா ரொம்ப சிம்பிள், ஆபிரகாமின் சந்ததிக்கே உரிய தன்மைகள் அவங்க கிட்ட என்ன ஆக ஆரம்பிச்சிருக்குது, குறைஞ்சு போகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இது அவர் வந்துட்டு மீண்டும் அவங்களுக்குள்ள புதுப்பிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு அங்க வந்திருக்கிறார். பாருங்க இவங்க எந்த அளவுக்கு அந்த விசுவாசத்திலிருந்து விலகி விலகி போயிருக்கிறாங்கன்னா, அப்போஸ்தல் பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3:19 சொல்றாரு. அதெல்லாம் ரொம்ப டீப்பான விஷயமா நமக்கு இருக்குது. இந்த அளவுக்கு சீனாய் மலைக்கிட்ட அவங்க வந்த போது தேவன் பார்வையில அவர் மேல உள்ள விசுவாசத்துல குறை உள்ளவங்களா இருந்திருக்கிறாங்கன்னா வசன வாசிங்க.
நியாயப்பிரமாணத்தின் நோக்கம்
என்ன, கொஸ்டினே அங்கதான் ஆரம்பிக்கிறார். நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டுச்சு பாருங்க பதில்,
வாக்கு தத்தை பெற்ற சந்ததியை வருமளவும்,
பாருங்க வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும்
அது அக்கிரம நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூசரை கொண்டு
போதும். வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது வரணும். அதாவது யார் தான் வாக்கு தத்தம் பெற்றாங்க, இந்த பூமியை ஆசீர்வதிக்க போகிற, அதாவது உலகத்தின் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு வாக்கு தத்தம் யார் வாங்கினாங்க பாக்குறோம், இல்ல முதல்ல ஆபிரகாம் கிட்ட இல்லீங்களா, என்ன சொன்னாங்க, உங்களுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்கள் போல கடற்கரை, அதுல வானத்தின் நட்சத்திரங்கள் சபையை விட்டுடுங்க. ஆனா பூமியில அந்த ஆசீர்வதிக்க போற அந்த வாய்ப்பு அந்த வாக்கு தத்துவம் யார் வாங்கிட்டாங்க, மாம்சீக இஸ்ரவேல. பாருங்க அவங்களுக்கு ஆபிரகாம் கிட்ட செஞ்சிட்ட அந்த முதல் வாக்கு தத்துவம் அந்த உடன்படிக்கையில ஒரு வாக்கு தத்துவம் வாங்கிருக்கிறாங்க. என்ன வாக்கு தத்துவம், பூமியில உலகத்தின் ஜனங்களை ஆசீர்வதிக்க போறோம் பாத்திரமா இவங்க இருக்க போறாங்க, மாம்சீக இஸ்ரேலர். ஆனா அந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுட்ட அந்த மாம்சீக இஸ்ரேலர் கிட்டத்தட்ட அந்த வாக்கு தத்துவத்தை இழந்து போகும் நிலைமைக்கு எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப விசுவாசத்துல வழி விலகி போன ஜனங்களா தேவன் பாக்குறாரு. எப்போ சீனாய் மலையில அவங்கள பார்க்கும் போது, இப்போ இவங்களை மீண்டும் அந்த ஒரு ஸ்தானத்துக்கு என்ன பண்ணணும், கொண்டு வந்து வைக்கணும். அந்த கொண்டு வைக்கும் விதத்துல இப்ப என்ன சொல்றாரு அந்த வசனத்துடைய செகண்ட் பார்ட், கலாத்தியர் 3:19
பெற்ற சந்ததி மறுவனமும் அது அக்கிரமங்கள் நிமித்தமாக,
அது அக்கிரமங்களின் நிமித்தமாக
கூட்டப்பட்டது.
இப்ப யார்கிட்ட இருந்த அக்கிரமங்கள்? இஸ்ரேல். ரொம்ப சிம்பிள், ரொம்ப நீங்க ஃப்ரீயா கேட்கலாம். சோ இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட அவ்வளவு அக்கிரமம், அந்த அக்கிரமங்கள் நீடிச்சதுன்னா இவங்க வாக்கு தத்தம் பெற்ற சந்ததியா என்ன மாட்டாங்க, வந்து நிக்க மாட்டாங்க, அதுல இருந்து விலகி போயிடுவாங்க. சோ இப்ப அது வருமளவும் அப்படின்னா அது அவங்க வாக்கு தத்தம் பெற்ற சந்ததியாகவே கடைசியில தேவனுடைய திட்டத்துல நிக்கணும்னா இவங்க அக்கிரமங்கள் எல்லாம் என்ன ஆகணும், இப்போ ஒரு கட்டு அங்க போனோம். நான் நினைக்கிறேன் நம்ம வந்து 3 உடன்படிக்கையை பேசின பாயிண்ட்ஸ் தான் இது, பட் இங்க நாம அதே வேற ஒரு கோணத்துல நம்ம அங்க பாக்கோம். சேம் விஷயம் தான், சாராம்சம் வந்து அங்க ஒன்னே தான், பட் அது எப்படி இங்க நிறைவேறது நாம அங்க பாக்கோம். சோ சீனாய் மலைக்கு வந்திருக்கும் பொழுது விசேஷமா பிரமாணங்கள் கொடுத்து இதன்படி நடந்தீங்கன்னா என் சொந்த சம்பத்தா இருப்பீங்கன்னா, அப்ப இது வரைக்கும் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கு என்ன ஆயிடுச்சு? தேவன் பாக்குறாரு இவங்க அதை எல்லாம் விட்டு விலகி இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா அந்த வாக்குத்தத்துக்கு உரிய சந்ததியா தங்களை நிச்சயமா காத்துக்கொள்ள மாட்டாங்க. இப்படியே போச்சுன்னா அந்த வாக்குத்தத்தின் சந்ததியா அவங்க வராம போயிடுவாங்க. அந்த நிலைக்கு போயிருக்கும் பொழுது இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா இவங்களுடைய அந்த அக்கிரமங்கள் எல்லாம் சுட்டி காண்பிச்சு அதைய குறைச்சு இவர்கள் அந்த வாக்குத்தத்தை பெற்ற சந்ததியாகவே வருவதற்காக இப்ப என்ன பண்றாரு அவங்களுக்கு அங்க சீனாய் மலையில நியாய பிரமாணங்கள் அங்க கொடுக்கறது அங்க நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த நியாய பிரமாணம் சீனாய் மலைக்கு அவங்க வந்திருக்கும் போல அங்க கொடுக்கறதுக்கு காரணம் மெயினா வந்துட்டு இதுதான். ஆனா நியாய பிரமாணம் நம்ம ஏற்கனவே நல்லா தெரிஞ்சபடி ரொம்ப அருமையா யூதர் ஜனங்களுக்குள்ள இஸ்ரேலர்களுக்குள்ள எதை உண்டு பண்ணுச்சு என்று பார்த்தோம்னா பாவம்னா என்ன, பாவம் எதெல்லாம் பாவம். சோ த கான்சியஸ்னஸ் ஆஃப் சின், பாவத்தை பற்றின ஒரு உணர்வுக்கு அவங்கள அங்க கொண்டு வர்றதுக்கு இந்த நியாய பிரமாணம் ஒரு மிக முக்கியமான அம்சமாக அங்க இருந்தது நம்ம அங்க பார்க்கலாம். சோ அந்த பாவத்தை அவர்கள் உணரும் பொழுது அப்பதான் அவங்க தேவனுடைய கிருபையினுடைய அவசியம் அவங்க உணர முடியும். சோ நாம பாவிகள், நம்மனால எதுவுமே அங்க செய்ய முடியாது அப்படி அவங்க ஃபீல் பண்ணும் பொழுது தான். சோ இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆவதுக்கு கண்டிப்பா தேவனுடைய இரக்கம் கிருபை நமக்கு அங்க வேணும். சோ தேவனுடைய இரக்கம் கிருபை நாம பெற்றுக்கொள்ளணும்னா நாம என்ன செய்யணும் தேவனுக்கு அப்படிங்கிற அந்த சிந்தைக்குள்ள அவங்க வழி நடத்துவதற்கு இந்த நியாய பிரமாணம் வந்து அங்க கொடுக்கப்பட்டது நம்ம பாக்குறோம். இது அப்போஸ்தல் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்துல ரொம்ப டீட்டெயிலா பேசுறார். 7-13 வசனங்கள். ரோமர் 7:7-13
வசனங்கள்.
நியாய பிரமாணம் பாவமோ அல்லது பாருங்க எப்படி க்வெஸ்சன் ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க. நியாய பிரமாணம் கொடுத்தது பாவமா அப்படி க்வெஸ்டின் அங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா ஒருவேளை அந்த தாட் அங்க ஆதிகால சபையில அங்க இருந்திருக்குது. சோ நியாய பிரமாணம் வந்ததுனால்தான் எல்லா பாவங்களும் என்ன ஆயிடுச்சு, வர ஆரம்பிச்சிடுச்சு. பட் அப்போஸ்தல் ரொம்ப ஞானமா டீல் பண்ண, நியாய பிரமாணம் பாவமா இல்லையே எப்படி சொல்றாரு அப்புறம்?
பாவம் என்னதென்று நியாய பிரமாணத்தினாலே நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை.
பாருங்க அந்த நியாய பிரமாணம் என்ன மாதிரி கிரியை செஞ்சிச்சு அங்க சொல்றாரு. பாவம் என்னன்னு நான் எப்படித்தான் தெரிஞ்சுக்கொண்டேன், எதன் மூலம் தான் தெரிஞ்சுக்கொண்டேன்னா நியாய பிரமாணம் மூலம் தான். அதை கூட நெக்ஸ்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க.
அறிந்தே நன்றி மற்றபடி அறியவில்லை, இச்சையாதிருப்பாயாக என்று நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேன்.
பாருங்க நியாய பிரமாணத்துல இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லி இருக்குது. ஒருவேளை நியாய பிரமாணத்துல இச்சையாதிருப்பாயாக சொல்லலைன்னா இச்சை வந்து பாவம்னு எனக்கு தெரியாது. சோ அப்போ நியாய பிரமாணம் வந்து பாவத்தை உருவாக்கல, மாறாக பாவத்தை எனக்கு என்ன பண்ணிருக்குது, சுட்டி காண்பிச்சிருக்கு. பாவம்னா என்னங்கறது எனக்கு என்ன பண்ணிருக்குது, வெளிப்படுத்தி இருக்குது. சோ நியாய பிரமாணம்னுடைய நோக்கம் என்னன்னு ஸ்டார்ட் பண்ணி அந்த நியாய பிரமாணம் எந்த மாதிரி விஷயத்துக்கு யூத ஜனங்களுக்கு அங்க கொடுத்துட்டார் தேவன் அதை அங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்றார். தொடர்ந்து வாசிங்க.
பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் நடப்பித்து நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே.
இல்ல முன்னாடி வசனம் படிங்க.
பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் நடப்பித்தது.
பாருங்க பாவம் எப்படி வந்துச்சுன்னா அது கற்பனையினால உருவாயிட்டு சகல வித இச்சைகளை எனக்குள்ள நடப்பிச்சுது. அப்புறம்
நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்துதா இருக்குமே. முன்னே நியாய பிரமாணம் இல்லாதவனா இருந்த போது நான் ஜீவன உள்ளவனா இருந்தேன். கற்பனை வந்த போதோ பாவம் உயிர் கொண்டது, நான் மறித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே மரணத்துக்கு ஏதுவா இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்று. அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாக்கும் படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கியதுனாலே பாவமாகவே விளங்கும்படியே அது அப்படியாயிற்று.
ரொம்ப சிம்பிள். ஆனா ரொம்ப அப்போஸ்தலனுடைய போதனைகள் எப்போதுமே ரொம்ப ரொம்ப டீப். ஆனா இந்த கருப்பொருளை நம்ம புரிஞ்சுக்கொண்டோம்னா இங்க அப்போஸ்தல் பவுல் ரொம்ப கிளியரா அங்க ப்ரூவ் பண்றார். தேவன் வந்து ஏன் வந்து நியாய பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க கொடுக்கணும்? அநேகர் நினைக்கிற மாதிரி நியாய பிரமாணம் கொடுத்து பாவம் வந்து வந்துட்டதுன்னு என்று நினைக்க வேணா. ஜஸ்ட் அவர் அங்க என்ன காண்பிக்கிறாருன்னா, நியாய பிரமாணம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த நியாய பிரமாணம் தான் பாவம்னா என்னங்கறத சிம்பிளா காண்பிச்சது, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், நியாய பிரமாணத்தினால பாவம் என்ன ஆகல, அங்க உருவாகல. சோ இது சகோதரர் கொஞ்சம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அழகாக நம்ம அங்க விளக்கி சொல்றோம். நியாய பிரமாணம் ஒரு கண்ணாடி மாதிரி நீங்க வச்சீங்கன்னா, இப்போ ஒரு கண்ணாடி என்ன பண்ணும்? அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து நிறைய அழுக்கெல்லாம் உள்ளவங்களா போய் முன்னாடி நின்னா கண்ணாடி நம்மள எப்படித்தான் காமிக்கும்? அழுக்குதான் காமிக்கும். இதுதான் நியாய பிரமாணம் அங்க செஞ்சிச்சு. நம்ம பாவம் உள்ளவங்களா இருந்தோம், நம்ம கிட்ட இருக்கிற பாவங்கள்லாம் என்னங்கறத நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சு. இதே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இப்போ வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் பொழுது அந்த சுவர் வந்துட்டு கரெக்டா லெவல், அத என்ன சொல்லுவாங்க, ஒரே மரம் வச்சு வச்சு பாப்போம் இல்லைங்களா கத்தும் போது, அதுல மேடு பள்ளம் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி பாக்குறதுக்கு ஒரு கோல் மாதிரி ஏதாவது வச்சு பாப்போம், மட்டக்கோல் மட்டக்கோல் சாருங்க அந்த மட்டக்கோல் வைக்கிறது. இப்ப ஒரு கோணமான ஒரு செவரு இருக்கும் போது இந்த ஒரு ஒருவேளை மட்டக்கோல் கரெக்டா இருந்தா நான் அதை பயன்படுத்துறேன். மட்டக்கோல் எடுத்து அங்க வச்சோம்னா அந்த மட்டக்கோல் என்னதான் பண்ணும்? அந்த சுவர்ல இருக்கிற கேப் தான் அங்க காமிக்கும். அவ்வளவுதான். அந்த கோல் வைக்கும் பொழுது அங்க இருக்கிற குறைவுகள் அங்க தெரியும், அவ்வளவுதான். இல்லாட்டி ஒரு இருளான இடத்துல நல்லா சொல்றாரு, நல்ல எக்ஸாம்பிள் அதை கொடுக்குறாரு. நியாய பிரமாணத்தினுடைய பர்பஸ் ரொம்ப அருமையாங்க விளக்குறாரு. இருள்ல நீங்க விளக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த விளக்கின் மூலம் உங்களுக்கு இருள்ல என்ன கிடைக்கும்? வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சத்துல உங்களுக்கு என்ன தெரியும்? பாதையில் இருக்கிற இடரலான விஷயங்கள் உங்களுக்கு அங்கு தெரியும். ஆனா இந்த மூணு விஷயம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, கண்ணாடியோ மட்டக்கோலோ இல்லாட்டி அந்த விளக்கோ, இப்ப கண்ணாடி வந்து உங்களுக்குள்ள உங்ககிட்ட இருந்த அருவறுப்புகளை கண்ணாடியா உருவாக்குச்சு, கண்ணாடி உருவாக்கு. சோ அந்த சுவத்துல இருந்த அந்த மேடு பள்ளங்களை மட்டக்கோலா உருவாக்குச்சு, மட்டக்கால் உருவாக்கல. சோ வழியில இருந்த இடர்பாடுகளை விளக்கின் வெளிச்சமா உருவாக்குச்சு இல்ல. சோ இவைகள் எல்லாம் இருந்துச்சு ஏற்கனவே, ஆனா இவைகளை இந்த மூணு என்ன பண்ணுச்சு? ஜஸ்ட் காண்பிச்சுச்சு, ரிவீல்டு, அவ்வளவுதான். சேம் டைம் என்ன பண்ணிடுச்சு? நியாய பிரமாணம் அங்க பண்ணிடுச்சு. சோ சீனாய் மலைக்கு வர வர வரைக்கும் யூத ஜனங்களை நாம பார்க்கும் போது அவங்க தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்ட ஆபிரகாமனுடைய சந்ததியார்த்தான், தேவன் அந்த ஆபிரகாம் கிட்ட செய்துட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில தான் அவங்கள பார்த்தார், கண்காணிச்சார், ஆசிர்வதிச்சார், வழி நடத்தினார். ஆனா ஜனங்கள் அந்த ஆசீர்வாதங்கள் கிருபை எல்லாம் அது அவங்களுக்கு ஒரு புளிச்சு போன ஒரு காரியமா இருந்து அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாவமே அங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. தேவனுடைய மகத்துவங்களை உரிய பார்வையில பார்க்கல. அது நிமித்தம் அவங்களுக்குள்ள நிறைய பாவங்கள் அங்க வந்துட்டு எந்த அளவுக்குன்னா அந்த அப்போஸ்தல் பவுல் கலாத்தியர்ல சொல்லும் பொழுது வாக்குத்தத்தத்தின் சந்ததியா அவர்கள் உருவாகாம போறக்கு ஏதுவான அக்கிரமங்கள் அவங்களுக்குள்ள அதிகமா இருந்ததை பார்க்கும் பொழுது இப்ப தேவன் ஒரு ரெஜுவனேட் பண்ண வேண்டியது அவசியம். இந்த நிலைமையில் இருக்கிற இஸ்ரேலர்களை அவங்களுடைய நிலைமை அவங்களுக்கு சரியாக உணர்த்தி அப்படி அந்த உணர்த்துவதின் மூலம் சரிங்களா ஒரு விழிப்புணர்வுக்கு வந்து அந்த பாவத்துல பாருங்க, முதல்ல அவங்க பாவத்தை அறிஞ்சுக்கொள்ளணும், நெக்ஸ்ட் பாவத்தை அறிஞ்சு கொள்ளும் பொழுது தேவனுடைய கிருபை இறக்கம் அவங்களுக்கு அவசியம்ங்கிறத அவங்க அங்க புரிந்து கொண்டு, நெக்ஸ்ட் இந்த நியாய பிரமாணத்தின் மூலம் அந்த ஒரு அந்த ஒரு அக்கிரமங்கள்ல இருந்து வெளிவருவதற்கேற்ற ஒரு வாஞ்சை கூட அவங்களுக்கு உருவாக வேணும். இதுக்கு எல்லாத்துக்கும் தான் என்ன பண்ணிட்டார் தேவன், அந்த இடத்துல சீனாய் மலையில அவங்களுக்கு அந்த நியாய பிரமாணம் அங்க கொடுக்கிறார். சோ அப்போ அப்போஸ்தல் பவுல் ரோமர் 7 அந்த முதல் 13 வசனங்கள்ல அவர் பேசினது அதனுடைய அர்த்தம் வந்து இப்படித்தான் இருக்கு. பிரதர் ரசல் நாம சொல்றது பார்க்கிறோம், பாருங்க அந்த சில வாசகம் பாருங்க. அக்கார்டிங்லி வி சி தட் தி லா வாஸ் டு சர்வ் ஃபர்ஸ்ட் டு ரிவீல் சின் அண்ட் தென் டு அவேக்கன் தி சின்னர் அண்ட் தி டிசையர் ஃபார் காட்ஸ் கிரேஸ் அண்ட் ஃபேவர். சோ நியாய பிரமாணம் அது எப்படி அவங்களுக்கு ஊழியம் செய்தது என்று பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டு ரிவீல் சின், முதல்ல அவங்களுக்கு பாவத்தை வெளிப்படுத்தும், அண்ட் தென் டு அவேக்கன் இன் தி சின்னர் தி டிசையர் ஃபார் காட்ஸ் கிரேஸ் அண்ட் ஃபேவர். சோ தங்களுடைய பாவங்களை பற்றின உணர்வுக்கு வரக்கூடிய அந்த பாவிகளுக்கு நெக்ஸ்ட் தேவனுடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் மீதான ஒரு வாஞ்சியை அவங்களுக்குள்ள உண்டு பண்ணும். சோ இதுக்கு தான் மெயினா இந்த நியாய பிரமாணம் வந்துட்டு அங்க கொடுக்கப்பட்டுச்சு என்று நம்ம பாக்குறோம். பாருங்க அப்போ இந்த நியாய பிரமாணம் ரொம்ப சிம்பிளா நாம பார்த்தோம்னா அது கண்டிப்பா பாவத்தை உருவாக்கல, நெக்ஸ்ட் அது பாவத்தை என்ன மாத்திரம் செய்தது, சுட்டி காண்பிச்சது, வெளி காண்பிச்சது. இன்னொரு விஷயமும் நம்ம பாக்குறோம், அது பாவத்தை எடுத்து போடக்கூட இல்ல, அதுவும் கூட ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மூன்று நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு, அது பாவத்தை உருவாக்கல. எப்படி கண்ணாடி நமக்குள்ள அபூர்ணத்தை உருவாக்கல, அந்த கோல் வந்துட்டு சுவத்துல மேடு பள்ளங்களை உருவாக்கல, வெளிச்சம் வந்து பாதையில கற்கல போடல. சோ பாவத்தை உருவாக்கல நியாய பிரமாணம், என்ன பண்ணுச்சு, ஜஸ்ட் குறைகளை பாவத்தை வெளிப்படுத்துச்சு. அது மாத்திரம் இல்ல, நியாய பிரமாணம் பாவத்தை என்னமோ பண்ணல, எடுத்தும் போடல. அதே ஏன்னா அதே மூணு எக்ஸாம்பிள் நீங்க சொல்லலாம், கண்ணாடி வந்து நம்மள சரி செய்யாது, சரி செய்யறது இல்ல, மாறாக அதே போல மற்ற விஷயங்களும் நம்ம பார்க்கணும். ஏன்னா வசனம் வாசிக்கிறோம் எபிரேயர் 7:19 இல்ல, அங்க நம்ம பார்க்கும்போது பாருங்க, நியாய பிரமாணமானது ஒன்றையும் என்ன பண்ணல, பூரணப்படுத்தாது, பூரணப்படுத்தல. சகோதர சகோதரி, அதாவது என்ன நாம சொல்லலாம்னா பாருங்க, இட் குட் நாட் ஹவர் கிவ் டு எனி ஃபாலன் மேன் த லைஃப் ஹி சாட். சோ நியாய பிரமாணம் விழுந்து போன மனிதர்கள் ஒருத்தருக்கு கூட அவர்கள் எதிர்பார்த்த அந்த ஜீவனை அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, அது தர முடியல என்று நம்ம அங்க பாக்குறோம். ஆனா வசனம் வந்து என்ன, நியாய பிரமாணத்தை கீழ்படிஞ்சு நடக்கிறவங்க என்ன பெற்றுக்கொள்வாங்க, ஜீவன் அங்க பெற்றுக்கொள்வாங்க தான். சோ இந்த நியாய பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல் முடிவு வந்து என்ன, இதுல வந்து முடியும், ஜீவன்ல முடியும். ஆனா அந்த ஜீவனை அவங்க அது என்ன பண்ணல, தரல. ஏன்னா இந்த நியாய பிரமாணத்தின முடிவா எது இருக்குது, ஜீவன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜீவனை எதுக்கு தேவைன்னா அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுக்கு தேவை. கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை தான் நான் சொல்றேன், தட் விச் த லா ப்ராமிஸ் இன் த எண்ட், இறுதியில என்ன கிடைக்கும்னு நியாய பிரமாணம் சொன்னச்சோ, என்ன எது கிடைக்கும்னு சொல்லுச்சு, ஜீவன் லைஃப் டு த மேன் தட் வுட் கீப் இட். அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவங்களுக்கு இறுதியில கிடைக்கும் என்று நியாய பிரமாணம் சொன்ன அந்த ஜீவன் was the very thing that we would need at the beginning in order to keep it. அந்த ஜீவன் தான் முதல்ல நமக்கு தேவை, எதுக்குன்னா இந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கே அது நமக்கு தேவை. ஏதாவது என்ன சொல்லலாம்னா, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினா பரிபூர்ண ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா உண்மையிலேயே என்னன்னா, அந்த நியாய பிரமாணத்தை நீங்க ஆரம்பத்துல இருந்து நிறைவேற்றணும்னா ஆரம்பத்திலேயே உங்களுக்கு என்ன வேணும், அந்த பரிபூர்ண ஜீவன் வந்துட்டு வேணும். அதனால தான் இது யார் ஒருத்தர் மாத்திரம் தான் நிறைவேற்றுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சோ நியாய பிரமாணத்தினுடைய அவசியம், அது செயல்பட்ட விதம் வந்து இந்த பகுதியில் கொஞ்சம் நல்லா சகோதரர் நமக்கு அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறார். ஆனா இந்த நியாய பிரமாணம் அதை ஆரம்பத்திலிருந்து நிறைவாக நிறைவேற்றி அந்த நித்திய ஜீவன் அல்லது பூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கே ஒரு பூர்ண ஜீவன் அங்க தேவைப்படும்படியா இருந்ததுனால நியாயப்பிரமாணம் யாரையும் என்ன பண்ணல பூரண படுத்தாது. சோ அப்ப நியாயப்பிரமாணம் ரொம்ப ஷார்ட்டா நாம பார்த்தோம்னா அது பாவத்தை உருவாக்கல, அதே சமயத்துல அது ஜீவன் கூட முழுசும் கொடுக்கல. ஆனா என்ன பண்ணுச்சுன்னா பாவத்தை முற்றிலும் வெளிப்படுத்தி காண்பிச்சுது. சோ இதுதான் அந்த பர்பஸ். சோ இங்க கூட நம்ம பாக்குறோம், சோ இஸ்ரவேலர்கள் சீனாய் மலைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல தேவன் மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க, யாத்ராகமம் 19 5 மற்றும் 6 வசனம்.
இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால்
பாருங்க என் வாக்கை. அவர் அந்த சீனாய் மலையில கொடுக்க போகிற அந்த நியாய பிரமாணங்கள் பத்தி என் வாக்கை உள்ளபடி கேட்டு படிங்க சிஸ்டர்,
என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள்.
என் உடன்படிக்கை அந்த நியாய பிரமாணத்தின் அடிப்படையில் செய்த அந்த உடன்படிக்கையை கை கொள்வீர்கள் ஆனால்
சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா
என் சகல ஜனங்களிலும் நீங்களே என் சொந்த சம்பத்தா இருப்பீங்கன்னு ஏற்கனவே அந்த நிலைமையில இருந்த ஜனங்கள்கிட்ட தேவன் ஏன் மீண்டும் சொல்ல வேணும்னா அவங்க அந்த நிலைமையிலிருந்து பின்வாங்கி அங்க போயிருக்கும் பொழுது இப்பொழுதும் அவங்களை அந்த ஒரு பழைய நிலைமைக்கு அங்க கொண்டு வரக்கு வழி நடத்த தேவன் இந்த ஒரு முயற்சி எடுக்கிறார். ஆனா இந்த முயற்சி என்ன செய்துச்சு, எந்த விதமான ஸ்பெஷல் விஷயம் செய்யல, அவங்களுக்கான அவங்களுடைய அக்கிரமங்களை அவங்களுக்கு என்ன பண்ண காண்பிச்சுது, முற்றிலுமாக அங்க வெளியரங்கமாக அங்க காண்பிச்சுது. சோ இந்த இன்ட்ரோடக்ஷனோட நாம இன்னைக்கு முடிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த நியாய பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது, அதுக்கு பின் விஷயங்கள் இன்னும் நாம பார்ட் 7 தான் இருக்கிறோம். இது பார்ட் 7 ஒரு பாதி நாம பார்த்திருக்கிறோம், இன்னொரு பாதி அந்த சீனாய் மலையில நடந்த விஷயங்கள் குறித்து நம்ம அடுத்த கிளாஸ்ல நாம பார்க்கலாம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.